நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் சிந்துஜன்.
வணக்கம் ரேணு அக்கா.
சிந்துஜன், உங்களுடைய கதையை, அதாவது ஆஸ்திரேலியாவில் உங்களது கதையை கேட்பதற்கு முதல் இலங்கையில் உங்களது பின்னணி பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா?
நான் ஜாழ்ப்பாணம், நான் பிறந்த வளர்ந்ததெல்லாம் இனிவில். எனக்கு வந்து இரண்டு சகோதரர்கள், ஒன்று அண்ணா, ரெண்டாவது வந்து தங்கச்சி. அண்ணா வந்து 2006 இயக்கத்திலிருந்து சீரச்சாவை அடைந்து விட்டார். ரெண்டாவது அப்பா வந்து மூன்று வயதில் வந்து விட்டார். அண்ணா வீரச்சாவை அடைந்ததால் புலனாய பிரிவு வந்து தொடர்ந்து எங்களை வந்து கண்காணித்து கொண்டே இருந்தது. அடிக்கடி வந்து விசாரிச்சுட்டு போனது. அதுக்கிடையில் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு ஆர்ப்பாட்டம், எங்களை விட்டு ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஆர்ப்பாட்டத்தில் வந்து ஒரு போலீஸ்காரரை வந்து அடித்து சாகுண்டு போட்டிருந்தவங்க. அதில் வந்து அதுக்கு பிறகுதான் என் அம்மா வந்து சொன்னாங்க, நீங்கள் இந்த இருக்கிற ஆபத்து, நான் அண்ணா இவங்களை இழந்தாச்சு, அது உன்னை இவங்களுக்கு விரும்பவில்லை, அதனால் நீ ஏதாவது ஒரு நாட்டுக்கோ ஏதாவது ஒரு இடத்துக்கு ஓடிப்போ சொல்லி சொன்னவன். அதில் நான் வந்து மலேசியாவுக்கு ஈஸியாக கிடைச்சிருந்ததால் 2006 நான் மலேசியா வந்தேன். 2006 2011 அங்கேருந்து இருக்க முடியாத சூழ்நிலையில் வலிக்கிட்டு இந்தோனேஷியா போய், அதாவது படகு மூலம் தான் இந்தோனேஷியா போனோம். இந்தோனேஷியாவில் ஒரு 5 இருந்து அங்கேருந்து நாங்கள் ஆஸ்திரேலியாவுக்குரிய படகு அரேஞ்ச் பண்ணி அதில் நாங்கள் ஒரு கொஞ்சம் பேர் அப்படியே வலிக்கிட்டு எங்களை வந்தோம்.
சரி, அந்த படகு பயணம் எப்படி இருந்தது, அந்த அனுபவத்தை?
அந்த அனுபவம் வந்து ஒரு சரியான ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒன்று. அப்படி இருந்து எங்கள் எல்லாம் உயிர் எல்லாத்தையும் ஒரு இறுக்கி பிடித்தபடி தான், ஒவ்வொரு ஆக்களும் நாங்கள் அங்கே கடவுளை கும்பிட்டபடி இறுக்கி பிடித்தபடி தான் வந்த நாங்கள். 216 கொண்ட படகு. அந்த படகில் வந்து ஸ்ரீலங்காக்களை விட மற்ற நாட்டுக்காரர்தான் கூட. இரவு படகு எறிந்தாங்கள். அடுத்த நாள் காலை ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நைட்டு படகுன்ற இது முடியுது, ஓட முடியலை. எங்களுக்கு வந்து அவர் ஓட்டியை சொல்லிட்டார், படகு ஓட முடியாது, நகர முடியாது, ஒன்றுமே செய்யலாதும் கூட இதுக்குரிய இது வந்து நீங்கள் கடவுள்லாம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டாரு. அப்போ நாங்கள் என்ன செய்யணும் தெரியாமல் எல்லோரும் ஆளையால் சில பேருக்கு சேஃப்டி ஜாக்கெட்டுகள் இருந்தது. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் ஆக்களுக்கு வந்து ஒன்றுமே இல்லை. என்ன எனக்கு அது ஒன்றுமே இல்லை. ஒரு சின்ன ஒரு 2 போத்துல தான் இருந்தது, அதை வச்சுருந்தான் இருந்தது. நாங்கள் படகு உடைஞ்சால் சரி இல்லையாண்டா ஏதோ செய்யலாம். அந்த டைமில் அவங்களோட போட் ஒன்று வந்தது. அதாவது போட்டு ஒரு தூரத்தில் லைட் ஒன்று செஞ்சு அந்த லைட்டுக்கு நாங்கள் எல்லாருமே டோர்ச் அடிச்சு காட்டி அந்த டோர்ச் மூலமாக தர அவங்க எங்களை நோக்கி வந்துன்னு இருந்தவங்க. அப்போ அந்த லைட் கிட்ட 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 வர வர எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, ஏதோ வர்றாங்க எங்களை தேடின்னு சொல்லி எங்களை கவர் எல்லாம் போட்டு அவங்களே எங்களை கட்டி எடுத்து கொண்டு இழுத்துட்டு போயிட்டு ஒரு விடிய போகிறோம் தங்கடை இதுக்கு மாற்றினாங்க. டோராவில் அந்த டோரை மாற்றிட்டு அவங்கள கப்பலுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமே
கிறிஸ்மஸ் தீவுக்கு உங்களை கொண்டு
சென்றார்.
அப்போ நீங்கள் 2012 ஆஸ்திரேலியாவில் அது கிறிஸ்மஸ் தீவு வந்தடைஞ்சீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் உங்களது அகதி விண்ணப்பத்துக்கு தாக்கல் செய்தது, அதை பற்றி சொல்லுங்கள்.
முதலாவது என்ட்ரி இன்டர்வியூலாம் எடுத்தவங்க அதில் வந்து நோமலாக எங்களுக்கு வந்து அந்த அதில் வந்து எங்களுக்கு இந்த கேஸும் எடுக்கலை. அதுக்கப்புறம் தான் சும்மா நோமலாக இன்டர்வியூ எடுத்தவங்க என்னத்துக்காக நீங்கள் ஆட்டை விட்டு வெளியே நீங்கள் டீட்டெயில் வந்து எடுத்தாங்க. அவ்வளோத்தோட நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கு பிறகு எங்களை கேம் மாற்றிட்டாங்க. டார்வின் கேம்புக்கு மாதிரி தான் அங்கே ஒரு என்ட்ரி இன்டர்வியூ மாதிரி. அதுக்கப்புறம் பேர்த்துக்கு வந்தாங்க. அப்போ எங்கள் அடிலைட்லேருந்து இப்போ வந்து நாங்கள் மெல்போர்னுக்கு ஃப்ளைட்டில் வந்தாங்க மெல்போர்னுக்கு.
சரி, உங்களது வழக்குக்கு என்ன நடந்தது, அதாவது உங்களது விண்ணப்பத்துக்கு என்ன நடந்தது?
அது வந்து அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி முடிவு எடுத்தவங்க அந்த கேஸில் வந்து நம்புறதுக்குரிய ஆதாரங்கள் உங்களுக்கு போதிய ஆதாரம் இல்லை. அப்புறம் அதுக்குரிய ஆதாரங்கள் அதையும் முன்னாடியே சமைச்சிட்டேன். அதை விட என்ன ஆதாரங்கள் ஒன்றுமே இல்லை. அப்போ நான் அந்த ஆதாரம் மட்டும் கொடுத்து பட்டுனா அப்போ அவங்க சொன்னாங்கன்னு அப்போ நீ உன்னை ரிஜெக்ட் பண்ணும். அடுத்தது நீங்கள் ஆர்ஆர்டிக்கு அப்ளை பண்ணாங்க. ஆர்ஆர்டியில் அப்ளை பண்ணி ஆர்ஆர்டிக்கும் எனக்கு வந்து அதையே கொடுத்து அதே கேஸை தான் திருப்பியும் கொடுத்து ஆர்ஆர்டிலையும் இல்லை, எதுக்கும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நான் படிப்படியாக என்னுடைய முயற்சியின் படி அதாவது லோயர் ஒன்றாக பிடிச்சி அவர் மூலமாக நான் அவருக்கு காசு கொடுத்து அப்போ லோயர் வந்து எனக்கு என்னென்னு சொல்ல அவர் கேஸை மட்டும் எடுத்தாலேயே அவர் வந்து என்ன கோர்ட்ஸுக்கு எல்லாம் வரையில்லை. அவர் நானாக தான் கோர்ட்ஸில் போய் இந்த இதில் வந்து சொன்னான். அவர் அதில் வந்து அவங்களும் அத நம்பிக்கை இல்லைன்ற இந்திய கவர்மெண்ட் எடுத்த முடிவு சரி இதில் எந்த மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி முதலாவது கோர்ட் தான் அதுலேருந்து செக் பண்ணாங்க. அடுத்து வந்து எனக்கு ஃபெடரல் கோர்ட்னு சொல்லி அந்த அதுக்கும் அப்ளை பண்ணி அதுக்கும் எனக்கு லோயர் அப்ளை பண்ணினா நான் லோயர் வரையில்லை, அதனால் அதுக்கும் ரிஜெக்ட். அடுத்து எனக்கு வந்து கடைசி ஹைகோர்ட்டுக்கு போட்டான். அந்த ஹைகோர்ட்லேயும் வந்து எனக்கு கேஸ் ரிஜெக்ட். அதுக்கும் லோயர் அப்படி எல்லாம் லோயர் அப்படி தான் செய்தேன். அந்த லோயர் அதுக்கும் லோயர் எனக்கு வேறு இல்லை, நான் தான் டேரெக்டாக எல்லா கோர்ட்ஸுக்கும் போனேன், அதனால் எனக்கு அதுவும் ரிஜெக்ட். அடுத்த கடைசியாக மினிஸ்டர் போட்டேன், அதுக்கும் அதுவும் ரிஜெக்ட். கடைசியாக ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறோம்.
இப்போ நீங்கள் சொன்னதன்படி 2012 நீங்கள் இங்கே வந்ததுலேருந்து வழக்கு மாறி மாறி எல்லா இடமும் சென்று வருவதற்கு எத்தனை ஆண்டுகள் இந்த போராட்டம்?
2012-2015 வரையும் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருந்தது.
2017 பிறகு நீங்கள் என்ன செய்ய, அடுத்த கட்டமாக என்ன செய்ய?
அது என்ன எனக்கு சொன்னாங்க, என்ன இமிகிரேஷன் 2017 எனக்கு வந்து எல்லாம் முடிஞ்சுது. இமிகிரேஷன் ஆஃபீஸுக்கு போனால் போக என்ன சொன்னார், நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லா இதுவும் முடிந்தது, அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்ற மாதிரி கேள்வி வந்தது. உங்களை வெளியில் விடுறதா இருந்து நல்ல முடிவு ஒன்று எடுக்கணும், முடிவுன்னு சொல்லுங்க, இல்லையானு சொன்னால் அப்படி உங்களை கேம்பில் போட்டு நாட்டுக்கு அனுப்ப வேண்டி வரும் என்று சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் நாட்டுக்கே போகிறேன்ற மாதிரி முடிவோடு சொல்லிவிட்டு அந்த ரூமை விட்டு வெளியாகிடும். அந்த இதிலிருந்து இன்று வரைக்கும் நான் இமிகேஷனுக்கு தெரியாமல் களவாக இருந்து வாழ்கிறேன்.
சரி சிந்துஜன், இப்போ நீங்கள் சொன்னதன்படி 2017 இப்போ இந்த நேரம் வரைக்கும் நீங்கள் சட்டத்துக்கு புறம்பாக நீங்கள் தொடர்ந்தும் ஆஸ்திரேலியாவில் தங்கியிருக்கிறீர்கள். அதாவது உங்களை நாட்டுக்கு போக சொல்லி அவர்கள் தீர்மானம் எடுத்த பிறகும் நீங்கள் ஒழித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களை இமிக்ரேஷன் தேடும் இல்லையா, அவங்களை திருப்பி அனுப்புவதற்காக? இப்போ உங்களுக்கு பயம் இல்லையா, அவர்கள் எந்த நேரத்திலும் உங்களை கண்டுபிடித்து அனுப்பி விடுவார்கள் என்ற பயம் இல்லையா? எப்படி உங்களது வாழ்க்கை இந்த ஒழித்து சட்டத்துக்கு புறம்பாக நீங்கள் ஒழித்து வாழ்கின்ற இந்த வாழ்க்கையை நீங்கள் எப்படி கொண்டு செல்கின்றீர்கள்?
ஆனால் என்ன செய்கிறேன்ட்டு தெரியும். இப்போ நாட்டுக்கும் போகாத சூழ்நிலை, போக முடியாத சூழ்நிலை, இங்கே இருந்தால் தான் நான் வந்து சேஃபாக இருக்க முடியுமன்ற சூழ்நிலை இருக்குது எனக்கு. அங்கே போனாலும் பிரச்சனை இருக்குது. மற்றது இப்போ அங்கே வந்து இராணுவம் வந்து கவத்தட்டுற மாதிரிய ஃபீலிங் இப்போ எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதாவது போலீஸ் வந்துட்டா அந்த ஃபீலிங் இருக்குது. அங்கே வந்து எனக்கு சேஃப்டி கூட வேண்டதால இப்போ இந்த 3 ஆண்டுகளாக இங்கே இருக்கிறேன். புறநகர் பகுதியில் நான் இருக்கிறேன். கிட்ட கிட்ட உள்ள கடைகளுக்கு தான் நாங்கள் போய் போய் சாமான் வாங்கிட்டு வர தூரடங்களுக்கு போகிறது குறைவு. ரெண்டாவது வந்து எனக்கு அமெரிக்கா சம்பந்தமான பிரச்சனைகள் வந்தால் கூட என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி இருந்து எனக்கு ஒரு கையில் ஒரு காயம் ஏற்பட்டது. அந்த காயத்தால் வந்து ஒன்றும் செய்யலாமல் கஷ்டப்பட்டு நான் அன்றைக்கி ஒரு 3 மாத காலமாக அந்த விரலில் ஒன்றும் செய்ய முடியாது, வேலையும் சரிவர பார்க்க முடியாமல் இருந்த சூழ்நிலை. அந்த ரெண்டும் கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யணும். எனக்கு எந்த அமெரிக்கா வசதியோ பேங்க் ஆட்டோ லைசன்ஸோ எதுவுமே இல்லை. என்னட்ட நான் வந்து வேறு ஆளுண்ட உதவியைத்தான் நாடினான். அதாவது என் நண்பர்கள் என்ன உதவிப்பா செய்து கொண்டிருக்கிறான். எனக்கு எல்லா வசதியும் கிடைக்கிற வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறேன். அதனால நான் களைச்சி போனேன், இம்மலாசுரத்துக்கு களைச்சி போனேன். இம்மலா செய்து 3 வருஷமாக யோசிச்சு 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 அதுலேயும் அரைவாசி மென்டல் ஆக போகுது போல இருக்கு. அப்படியே இந்த சிச்சுவேஷனில் இருக்குது. இதுக்கு மிஞ்சியும் எனக்கு இருக்க முடியாத சூழ்நிலை. அடுத்த 2 கொரோனா பிரச்சனையும் வந்துச்சு. இந்த காலகட்டத்தில் நாட்டு பக்கம் இங்கே இருந்தாலும் ஒரே பிரச்சனை, அங்கே இருந்தாலும் ஒரே பிரச்சனை, 2 முறை பிரச்சனைன்றதால் நான் நாட்டுக்கே போவோம் என்ற முடிவோடு ரெண்டு வரைக்கும் இருக்கிறேன்.
அதாவது நீங்கள் நாட்டுக்கு திரும்பி போகலாம் என்று இப்போ யோசிக்கிறீங்கள். சரி, அப்படின்னா உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி இருக்க போகுது? என்னென்னா நீங்கள் இவ்வளோ நாளமும் ஒழிச்சு இருந்து விட்டீர்கள் இல்லையா, அப்போ இனி நீங்கள் நாட்டுக்கு போகிறேன்னு சொல்லி சொன்னால் அது எப்படி செய்வது, என்ன செய்ய போகின்றீர்கள்?
அதாவது ஐயோ மூலமாகத்தான் போக வேண்டும். ஐயோ மூலம் போனாலும் எங்கள் நாட்டில் பிரச்சனைகள் இருக்குது. இப்போவும் நடந்து சம்பவங்கள் சில நடந்து கொண்டு தான் இருக்குது. அங்கே இருக்கிற இதை விட இங்கேயும் ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னு சொன்னால் இங்கே விசா இல்லா பயத்தோடு இருக்கிற அங்கே வந்து பாதுகாப்பு இல்லாத பயத்துடன் இருக்கிறதால ரெண்டும் ஒரே மாதிரி ஒரு ஃபீலிங். அதில் நான் வந்து நான் போய் அங்கே எனக்கு நடந்தது என்று சொன்னால் அதுக்கு வந்து ஆஸ்திரேலியாவும் ஸ்ரீலங்காவும் தான் பொறுப்பாக இருக்கும். ரெண்டாவது வந்து நான் போய் சாகிறதா இருந்தாலும் என் சொந்த மண்ணிலே சாகிறது எவ்வளோ பரவாயில்லை. இங்கே இருந்து இப்படி யோசிச்சு யோசிச்சு இருக்கிற விட அங்கே போய் சாகிறது எவ்வளோ பரவாயில்லைன்ற மாதிரி இப்போ தோன்றுது எனக்கு. ஊரில் இருக்கும்போதும் பயந்து பயந்தான், அதாவது மாவட்ட குடும்பம் வந்ததாலேயும். ரெண்டாவது இப்போ யார் வந்து என்ன டைம் என்ன வழக்கு மட்டும் தெரியாது. ரெண்டாவது விசாரணை எந்த நேரம் விசாரிக்கிறது கூப்பிடக்கூடிய சாத்தியக்கூடம் இருந்தது அந்த டைமில். அதே ஃபீலிங் தான், அதாவது அதே என்ன நடக்கும் அது நட இப்போ என்ன நாட்டுக்கு அனுப்புவானுங்கிற ஃபீலிங். பயம்ன்றதை விட மேலே நிம்மதியே இல்லை. இப்போ தூங்கும் போதும் ஏதோ ஒரு கனவில் கூட அதுதான் பெற மாதிரி ஒரு ஃபீலிங்காகவும் இருந்து கொண்டே இருக்குது. அதாவது இப்போ நான் வந்து போட்டில் வந்தபடியாக தான் எனக்கு இப்படி ஒரு பயந்து பயந்து வாழவும் ரிஜெக்ட் அடிக்கிறதும் கூடுதலாக இருக்குது. அதே நேரத்தில் ஒரு ஃப்ளைட்டில் வந்த அவைக்கு அவைக்குரிய பாதுகாப்பும் அவைக்குரிய நடவடிக்கைகளும் வித்தியாசம். அதாவது போட்டில் வந்தவைக்கோ அது எனக்கோ அந்த இது வந்து குறைவானன்றதை விட இல்லையென்றே சொல்ல வேணும். ஏன்னா அவ்வளோத்துக்கு பாதிச்சு போயிருக்கிறோம். எங்களை வந்து ஒரு திண்டத்தகாத ஆக்கள் மாதிரியும் இருக்குது.
சரி சிந்துஜன், இப்போ நீங்கள் வந்து நாடு திரும்ப என்று சொல்லி சொல்கிறீர்கள். இப்போ உங்களது குடும்பத்தினரோடு பேசினீர்களா இதை பற்றி?
அம்மாட்ட நான் சொல்லிட்டேன். இங்கேருந்து நான் இங்கேயும் போகிறதுக்குரிய வழிகளோ எதுவுமே வசதியோ ஒன்றுமே இல்லை. இங்கேயே நிரந்தரம் சேர்த்து கொண்டு இருக்கிறதால நான் இங்கே வந்தது என்னுடைய பாதுகாப்புக்காண்டி தான் வந்தேன் நான். ஆனால் கடைசியில் இது வந்து நிராகரிக்கப்பட்டதால் எனக்கு இப்போ என்ன நடந்தாலும் நடக்கட்டும், கடவுள்கிட்ட பாரத்தை போட்டுட்டு போகிறதுக்குரிய நடவடிக்கையில் செய்து கொண்டிருக்கிறோம்.
மிக்க நன்றி சிந்துஜான், உங்களது வாழ்க்கை கதையை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு. உங்களது எதிர்காலம் சிறப்பாக அமையட்டும் என்று வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.
நன்றி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.